السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الله تعالى
الله தனது நண்பர்களையும் நன்மைகளில் நிலைத்திருக்கின்ற அவர்களது சந்ததிகளையும் பாதுகாக்கின்றான். அவர்களுக்கு தன் தரப்பிலிருந்து வழங்குகின்றான். நிபந்தனை என்னவென்றால், அந்த சந்ததிகள் நன்மைகளில் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கான உதாரணத்தை எடுத்துக் கூறியவாறு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். பாருங்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நபித்துவத்தின் ஆரம்ப நாட்களில் தங்களது குடும்பத்தில் உள்ள மக்களை அவர்களுக்கு உண்மையின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக விருந்திற்கு அழைத்தார்கள். முதல் விருந்தில் உணவு உண்ட பிறகு தூது செய்தியை எட்ட வைப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்ற போது அவர்கள் பேச ஆரம்பித்ததுமே அபூ லஹப் அங்கு வந்திருந்த அனைவரையுமே சிதறுண்டு போகும்படி செய்துவிட்டான். அவனது இந்த செயலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகுந்த வியப்பு ஏற்பட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவநம்பிக்கை அடையவில்லை. அவர்கள் மீண்டும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மீண்டும் விருந்திற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறினார்கள். இரண்டாவது முறையாக அம்மக்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்ட வைத்தார்கள். அதை கேட்டு சபையிலிருந்து அனைவருமே மிகவும் அமைதியுடன் இருந்தனர். எவருமே பேசவில்லை. இறுதியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். பிறகு, இந்த சபையிலுள்ள அனைவரை விட நான் வயதில் சிறுவனாக இருந்தாலும் நீங்கள் எதை பற்றி இப்போது கூறினீர்களோ அவ்விஷயத்தில் நான் உங்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றேன். அவ்வாறு நான் உங்களுடன் இணைந்திருப்பேன் என்று உறுதிமொழி கூறுகின்றேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு மக்காவில் எதிர்ப்பு அதன் இறுதி எல்லை அடைந்தது. இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது வந்தது. அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் பெரும் தியாகங்களை செய்வதற்கான நல்வாய்ப்பை தந்தான். அதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமது படுக்கையில் படுக்க வைத்தார்கள். மேலும், நீங்கள் இங்கேயே படுத்திருங்கள், அதன் மூலம் எதிரிகள் நான் தான் இங்கு படுத்திருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்வர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த சமயத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதிரிகள் வெளியில் நம்மை சூழ்ந்து நிற்கின்றார்கள், காலையில் இது பற்றி அவர்களுக்கு தெரிந்ததும் என்னை அவர்கள் கொலை செய்து விடலாம் என்று கூறவில்லை. மாறாக மிகவும் நிம்மதியுடனும் அமைதியுடனும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது படுக்கையில் படுத்து உறங்கிவிட்டார்கள். காலையில் காஃபிர்களுக்கு இதை பற்றி தெரிய வந்ததும் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அதிகமாக அடிக்கவும் உதைக்கவும் செய்தனர். ஆனால் எப்படி இருப்பினும் அந்த சமயத்திற்குள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த தியாகம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அதிகமான அருட்கொடையை பிறகு அவர்களுக்கு வழங்கியது, இந்த அளவு இறைவன் அவர்களுக்கு வழங்குவான் என்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அப்போது அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் அருட்கொடைகளை பெற வேண்டும் அல்லது அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்கள் தியாகம் செய்யவில்லை. மாறாக முழுக்க முழுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாகவும் இறைவனின் திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அவர்கள் இந்த தியாகத்தை செய்தார்கள். இந்த தியாகத்திற்கு பகரமாக அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றிய அறிவு அப்போது அல்லாஹ்விற்கு மட்டுமே இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது சந்ததிகளுக்கும் கூட அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவான் என்பது அப்போது எவருக்கும் தெரியாமல் இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது அல்லாஹ் செய்த முதல் அருள் அன்னாருக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மருமகனாக இருக்கின்ற நட்பேறு கிடைத்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் செய்த பல்வேறு பணிகளை புகழ்ந்து கூறியுள்ளார்கள். ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஓரிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் இருக்குமாறு அன்னார் கட்டளையிட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்னை பெண்களுடனும் குழந்தைகளுடனும் விட்டுவிட்டு செல்கின்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலியே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த தொடர்பை போன்று உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பின்னால் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு சென்றதால் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கண்ணியம் குறைந்துவிடவில்லை. அவ்வாறே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கண்ணியத்தையும் அல்லாஹ் நிலைநாட்டினான். அவர்களது கண்ணியத்தை மட்டுமல்ல, மாறாக இஸ்லாத்தில் உள்ள பெரும்பாலான வலிமார்களும் சூஃபிகளும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சந்ததிகளிலிருந்து வந்தவர்களாக உள்ளனர். இந்த வலிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா தன் தரப்பிலிருந்து அற்புதங்களையும் தனது உதவியையும் வழங்கியிருந்தான். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்றார்கள். நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடமிருந்து ஒரு சம்பவத்தை கேட்டுள்ளேன். அந்த சம்பவம் இதுவாகும். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் மூசா ரிசா அவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக கைது செய்திருந்தார். மேலும் இமாம் அவர்களது கைகளையும் கால்களையும் கயிற்றால் கட்டி போட்டார். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தமது படுக்கையில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது கனவில் தோன்றினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தில் கோபத்தின் அறிகுறிகள் தென்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அவரிடம், ஹாரூன் ரஷீதே, நீ என் மீது அன்பு வைத்திருப்பதாக வாதம் செய்கின்றாய், ஆனால் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்களோ சுகமான படுக்கையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்றீர்கள், ஆனால் நமது மகனோ கடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டு கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறைச்சாலையில் கிடக்கின்றான் என்று கூறினார்கள். இந்த காட்சியை கண்ட பிறகு ஹாரூன் ரஷீத் சஞ்சலமடைந்து விழித்தெளிந்தார். தமது தளபதியை அழைத்துக் கொண்டு அதே சிறைச்சாலைக்கு சென்றார். தமது கைகளாலே இமாம் மூசா ரிசா அவர்களது கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருந்த கயிற்களை அவிழ்த்தார். இமாம் அவர்கள் ஹாரூன் ரஷீதிடம், நீங்கள் என்னை எதிர்த்து வந்தீர்கள், இப்போது என்ன நடந்தது? நீங்களே நடந்து இங்கு வந்திருக்கின்றீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். ஹாரூன் ரஷீத் அவர்கள், நான் ஹாரூன் ரஷீத் அவர்கள் தான் கண்ட கனவை இமாமிடம் கூறி நான் உங்களிடம் மன்னிப்பை வேண்டுகின்றேன், எனக்கு உண்மையான நிலைமை தெரியாது என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அந்த காலத்திற்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு மற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கும் இடையில் எவ்வளவு பெரிய கால இடைவெளி இருந்திருக்கின்றது. நாம் பல மன்னர்களின் சந்ததிகளையும் பார்த்துள்ளோம். அவர்கள் பல இடங்களுக்கும் மாறி மாறி சென்று இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். கூறுகின்றார்கள், நான் தில்லியில் வைத்து பார்த்துள்ளேன், தண்ணீர் குடத்திலிருந்து பிறருக்கு தண்ணீர் ஊற்றி கொடுக்கின்ற ஒருவர் இருந்தார். அவர் முகலாய அரசர்களின் சந்ததிகளில் ஒருவராவார். அவர் மக்களுக்கு தண்ணீர் அருந்த கொடுத்து வந்தார். அவரிடம் இந்த அளவு வெட்க உணர்வு இருந்தது. அதாவது அவர் பிறரிடம் எதையும் கேட்பதில்லை, தானே உழைத்து வந்தார். என்றாலும் மன்னர்களின் சந்ததியாக இருந்தும் கூட அவர் வேலை செய்தே காலம் கழிக்க வேண்டியது இருந்தது. மறுபுறம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது சந்ததிகளை பாருங்கள். இவ்வளவு தலைமுறை கடந்து சென்ற பிறகும் கூட இறைவன் ஒரு மன்னரை கனவில் எச்சரிக்கை செய்கின்றான். ஹதரத் அலி அலி அல்லாஹும் அவர்களது சந்ததிகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அவருக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். ஹதரத் அலி அலி அல்லாஹும் அவர்களுக்கு தனக்கு வழங்கப்பட இருக்கும் இந்த கண்ணியத்தை பற்றி தெரிந்திருந்தால், மேலும் அவர்களுக்கு மறைவான செய்திகள் பற்றி அறிவு இருந்திருந்தால், இந்த கண்ணியம் கிடைப்பதற்காக மட்டும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களது அந்த ஈமான் வெறுமனே வியாபாரமாக ஆகியிருக்கும். அந்த ஈமான் எந்த ஒரு அருட்கொடை கிடைப்பதற்கும் காரணமாக ஆகியிருக்காது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இறைநேசரை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது, அந்த இறைநேசர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். கடலில் புயல் அடித்தது. கப்பல் மூழ்கிவிடும் அபாயம் இருந்தது. இறுதியில் அந்த இறைநேசரின் துவாவின் காரணமாக கப்பல் புயலிலிருந்து காப்பாற்றப்பட்டது. அந்த பெரியவர் துவா செய்த சமயத்தில் அவருக்கு, உனக்காக நாம் எல்லோரையும் காப்பாற்றிவிட்டோம் என்று இல்ஹாம் வந்தது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சுகளால் நடந்துவிட முடியாது. மாறாக இதற்காக உழைக்க வேண்டியது வரும். அல்லாஹ்வுடன் தொடர்பை நிலைநாட்ட வேண்டியது வரும். மூதாதையர்கள் செய்த நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டியது வரும். எனவே நல்லவர்களின் சந்ததிகளாக இருப்பது அல்லது பெரியவர்கள் மற்றும் வலிமார்களின் சந்ததிகளாக இருப்பது எப்போது பயனளிக்கும் என்றால், சுயமே மனிதனும் அந்த நன்மைகளில் நிலைத்திருக்கும் போதுதான் அதனால் பயன்பெற முடியும். அல்லாஹ்வுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களையெல்லாம் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக கூறியுள்ள ஏனைய சில விஷயங்களையும் இப்போது நான் எடுத்துக் கூறுவேன். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களையெல்லாம் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத்தாக தொழுவதை எந்த அளவு பேணி வந்தார்கள் என்பது தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொழுகை எந்த அளவுக்கு பிரியமானதாக இருந்ததென்றால், நோயின் காரணமாக அவர்களுக்கு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர முடியாத நிலையில் வீட்டில் தொழ வேண்டியது வந்தால் தாயார் அல்லது வீட்டில் உள்ள குழந்தைகளை தன்னுடன் இணைத்துக் கொண்டு அன்னார் ஜமாத்தாக தொழுது வந்தார்கள். அதாவது, அவர்கள் வெறுமனே தொழுகையை நிறைவேற்றவில்லை, மாறாக ஜமாத்தாக தொழுது வந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜமாத்தாக தொழுவதன் முக்கியத்துவம் பற்றி ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எல்லா மனிதர்களையும் ஓர் உயிரை போன்று ஆக்கிவிட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இதற்கே ஜனநாயக ஒற்றுமை என்று பெயராகும். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மார்க்கத்தின் நோக்கமும் இதுவேயாகும். தஸ்பீஹில் உள்ள மணிகளை போன்று ஜனநாயக ஒற்றுமை என்ற நூலில் அனைவரும் ஒன்றாக கோர்க்கப்பட வேண்டும். அதாவது, மார்க்கம் என்பது அனைவரையும் ஒன்றுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஜமாத்தான தொழுகையும் கூட இந்த நோக்கத்திற்காகவே இருக்கின்றது. அதாவது, எல்லா தொழுகையாளிகளும் ஒரு நபர் போன்றாகிவிட வேண்டும். பரஸ்பரம் ஒருவர் மற்றவருடன் இணைந்து நிற்க வேண்டும் என்ற கட்டளை கூறப்பட்டிருப்பதன் நோக்கம், எவரிடம் அதிகமாக ஒளி இருக்கின்றதோ அது பலகீனமானவர்களிடம் ஊடுருவி அவருக்கு ஆற்றலை வழங்க வேண்டும். இதற்காகவே அல்லாஹ் இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளான். அதாவது, மக்கள் தத்தமது பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் தொழுகைக்காக ஒன்று கூட வேண்டும். அதாவது, தொழுகையின் மூலம் ஒருவர் மற்றவரிடமிருந்து ஆற்றலை பெற வேண்டும். எல்லா ஒளிகளும் ஒன்று சேர்ந்து பலகீனத்தை அகற்ற வேண்டும். பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கிடையில் அறிமுகம் ஏற்பட்டு அன்பு உருவாக வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அறிமுகமாவது மிகவும் சிறந்த விஷயமாகும். இதன் காரணமாக அன்பு வளர்கின்றது. அதுவே ஒற்றுமையின் அடித்தளமாக இருக்கின்றது. எனவே ஜமாத்தாக தொழுவதன் மூலம் எங்கு மனிதனுக்கு சுயமாகவும் பயன் கிடைக்கின்றதோ அங்கு ஜமாத் அளவிலான பலனும் கிடைக்கின்றது. சிலர் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. சிலர் பள்ளிவாசலுக்கு வந்து தமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள பகைமை உணர்வை அகற்றி அன்பை உருவாக்குவதில்லை. அவர்களுக்கு அவர்கள் தொழும் தொழுகைகள் எந்த பலனையும் தராது. ஏனென்றால், தொழுகையின் நோக்கமானது இறைவனை வணங்குவதை தவிர ஒற்றுமையை உருவாக்குவதும் ஆகும். அந்த குறிக்கோள் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ளாமல் கிடைக்கவே முடியாது. இந்த சிந்தனையுடன் நாம் நமது தொழுகைகளை பாதுகாக்கவும் வேண்டும். இந்த சிந்தனையுடன் நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அதாவது, நாம் ஒன்றாக ஆகி அல்லாஹ்வின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தொழுகைகளை தொழக்கூடியவர்களாகவும் அவனது திருப்தியை பெறக்கூடியவர்களாகவும் ஆகிவிட வேண்டும். தொழுகையை தொழாமல் விட்டுவிட்டது தொடர்பாக அமீர் முஆவியா அவர்களின் ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக இந்த சம்பவத்தை கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு இந்த சம்பவத்தை கூறி வந்தார்கள். அதாவது, ஒருமுறை ஹஜ்ரத் முஆவியா அவர்களுக்கு சுபுஹ் தொழுகை நேரத்தில் கண்விழிக்க முடியாமல் போய்விட்டது. அவள் கண்விழித்த சமயத்தில் தொழுகைக்கான நேரம் கடந்து சென்று விட்டதை பார்த்தார்கள். இதற்காக அவர்கள் அந்த முழு நாளும் அழுது கொண்டே இருந்தார்கள். மறுநாள் அவர்கள் கனவில் பார்த்தார்கள், ஒரு மனிதர் வந்து அவர்களை தொழுகைக்காக தட்டி எழுப்புகின்றார். அவர்கள் அவரிடம், நீ யார் என்று கேட்டதற்கு அவர், நான் ஷைத்தான் என்றார். மேலும் தொழுகைக்காக உங்களை எழுப்புவதற்காகவே நான் வந்துள்ளேன் என்று கூறினார். தொழுகைக்காக எழுப்புவதற்கும் உனக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று அமீர் மாவியா அவர்கள் கேட்டார்கள். அதற்கு, நேற்று நான், நீங்கள் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என உங்களை நான் தூண்டினேன். நீங்களும் தூங்கிக் கொண்டே இருந்தீர்கள். அதனால் உங்களால் தொழ முடியவில்லை. இதற்காக நீங்கள் முழு நாளும் அழுது கொண்டே இருந்தீர்கள், கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தீர்கள். இவ்வாறு அவர் அழுததன் காரணமாக அவருக்கு ஜமாத்தாக தொழுவதனால் கிடைப்பதை விட பல மடங்கு நட்கூலியை வழங்கும்படி அல்லாஹ் கூறினான். எனக்கு இதனால் மிகுந்த வேதனை ஏற்பட்டது. தொழுகையிலிருந்து உங்களை விலக்கி வைத்ததன் காரணமாக உங்களுக்கு மேலும் அதிகமாக நட்கூலி கிடைத்து விட்டதே என்ற வேதனை எனக்கு இருக்கின்றது என்று ஷைத்தான் கூறினான். எனவே இன்றும் உங்களுக்கு அதிகமாக நட்கூலி கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே, உங்களை எழுப்புவதற்காகவே நானே வந்துள்ளேன் என்றும் ஷைத்தான் கூறினான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஷைத்தான் கூறுகின்ற விஷயத்தை மனிதன் மறுத்ததால் தான் அவனுக்கு பின்னால் வருவதை ஷைத்தான் விட்டு விடுகின்றான். அந்த மனிதனிடமிருந்து அவநம்பிக்கை அடைந்து அவனை விட்டுவிட்டு சென்று விடுகின்றான். எனவே நாமும் ஷைத்தானை அவநம்பிக்கை அடைய செய்து அல்லாவின் திருப்தியை பெறுவதற்கு நமது சக்தி உள்ள அளவு முயற்சி செய்ய வேண்டும். அவனது கட்டளை கேட்ப செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். நமது தொழுகைகளை பாதுகாக்க வேண்டும். குறித்த நேரத்தில் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் சிலர் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திக்காமல் அது தொடர்பாக தமது கருத்தை கூறிவிடுகின்றனர். பிறகு பலகீனமான இயல்பை உடைய சிலர் இதனால் தடுமாற்றத்திற்கு ஆளாகி விடுகின்றனர். ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு விருந்தில் ஒரு நபர் இடது கையால் தண்ணீர் குடிப்பதை பார்த்த நான் அவரை அவ்வாறு செய்வதிலிருந்தும் தடுத்தேன். ஆகுமான காரணம் எதுவும் இல்லை என்றால் வலது கையால் தண்ணீர் குடிக்குமாறு அவரிடம் கூறினேன். அதற்கு அந்த நபர், ஹஜ்ரத் சாஹிப், அதாவது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடது கையால் தண்ணீர் குடித்துள்ளார்கள் என்று கூறினார். ஆனால் ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் அவ்வாறு செய்ததற்கான ஒரு காரணம் இருந்தது. அது என்னவென்றால், சிறு வயதில் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அதன் காரணமாக வலது கையில் காயம் ஏற்பட்டது. கை எந்த அளவு பலகீனமாக இருந்ததென்றால் அதனை கொண்டு டம்ளரை அவர்களால் எடுக்க முடியும், ஆனால் அதை வாய் வரை கொண்டு செல்ல முடியாது. ஆனால் அவர்கள் சுன்னத்தை பின்பற்றாமல் இருக்கவில்லை. அவர்கள் இடது கையால் டம்ளரை எடுத்தாலும் வலது கையையும் துணைக்கு அதற்கு கீழே வைத்துக் கொள்வார்கள். தனது கைகளில் உள்ள பலகீனத்தை பற்றி சுயமே அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், அகமதி அல்லாத சிலர் வாதம் செய்வதற்காக வந்திருந்தார்கள். அப்போது நான் தேநீர் இருந்த டம்ளரையோ அல்லது கூளையோ கையில் எடுத்தேன். அப்போது எதிரில் இருந்தவர்கள் நீங்கள் சுன்னத்திற்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆட்சேபனை செய்தனர். இடது கையால் கூளை பிடிக்கின்றீர்கள் என்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அவசரமாக செயல்பட்டதாலும் தப்பெண்ணம் கொண்டதாலும் அவர்கள் இவ்வாறு கூறும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டனர். ஆனால் எனது வலது கையில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக அது பலகீனமாக இருந்தது. வலது கையால் பிடித்து கூளை எனது வாய் வரை என்னால் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இடது கைக்கு கீழே எனது வலது கையை நான் வைக்கின்றேன். ஆக எங்கு எதிரிகளுக்கு அவர்கள் அவசரமாக செயல்படுவது அவர்களை தப்பெண்ணத்தில் ஆழ்த்திவிட்டதோ, அங்கு நம்மவர்கள் அவசரமாக செயல்பட்டு தப்பெண்ணம் கொண்டு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நவுதுபில்லா சுன்னத்திற்கு மாற்றமாக செயல்பட்டுள்ளார்கள் என்று தவறாக புரியும் நிலையும் ஏற்பட்டுவிட்டது. எனவே அந்த நபர் முஸ்லிமோ ரலியல்லாஹு அவர்கள் தடுத்த சமயத்திலேயே அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடது கையால் ஏன் குடித்தார்கள் என்ற காரணத்தை கேட்டு தெரிந்திருக்க வேண்டும். ஆக இவ்வாறு அவசரமாக செயல்படுவதுதான் பிறகு தவறான பிதத்துகளை உருவாக்கி விடுகின்றன. மனிதன் தவறான விளக்கங்களை தானே கூறி அதிலிருந்து தவறான தீர்வை தானே எடுத்துக் கொள்கின்றான். தவக்குல், அதாவது இறை நம்பிக்கை தொடர்பாக இன்னொரு சம்பவத்தை நான் கூறுகின்றேன். இதை பற்றி கூறியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்து கேட்ட ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை நான் பலமுறை கேட்டுள்ளேன். அவர்கள் துருக்கியின் அரசரான பதவி நீக்கம் செய்யப்பட்ட அப்துல் அமீத் ஹான் அவர்கள் தொடர்பாக இவ்வாறு கூறி வந்தார்கள். கூறினார்கள், சுல்தான் அப்துல் அமீத் ஹான் கூறிய ஒரு விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தமானதாகும். கிரேக்க நாட்டுடன் போர் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்ட போது அதை மறுத்து அவரது அமைச்சர்கள் பல காரணங்களை அவருக்கு எடுத்து கூறினர். உண்மையில் போர் நடக்க வேண்டும் என்பதே அரசர் அப்துல் அமீத் கான் அவர்களது நாட்டமாக இருந்தது. ஆனால் அமைச்சர்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதன் காரணமாக இன்னின்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் குறிப்பாக முக்கியமாக தேவைப்படும் இந்த ஏற்பாடு இல்லை என்று காரணம் கூறினர். அந்த முக்கிய தேவையானது போருக்கு மிகவும் அவசியமானது என்று அமைச்சர்கள் கூறினர். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் ஒருவேளை இவ்வாறு கூறியிருக்கலாம், அதாவது எல்லா ஐரோப்பிய சக்திகளும் கிரேக்க நாட்டிற்கு உதவி செய்வதில் ஒன்றுபட்டு இருக்கின்றன, இதை மாற்ற நம்மிடம் எந்த சிகிச்சையும் இல்லை என்று அமைச்சர்கள் கூறினர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அமைச்சர்கள் தங்களது ஆலோசனையை கூறிய பிறகு, தங்களுக்குள்ள கஷ்டங்களை எடுத்து கூறிய பிறகு, மேலும் இந்த முக்கியமான ஏற்பாடு இல்லாமல் இருக்கின்றது என்று கூறிய பிறகு அரசர் அப்துல் ஹமீத் அதற்கு இவ்வாறு பதில் கூறினார், ஏதாவது ஒரு வெற்றிடத்தை இறைவனுக்காகவும் காலியாக விட்டுவிட வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுல்தான் அப்துல் ஹமீத் கான் கூறிய இந்த சொற்றொடரை கூறி அதை மிகவும் ரசித்து வந்தார்கள். மேலும் அவர் கூறிய இந்த விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தமானது என்று கூறினார்கள். எனவே நம்பிக்கை கொண்டவர் தமது முயற்சிகளில் ஒரு வெற்றிடத்தை இறைவனுக்காகவும் விட்டு வைக்க வேண்டும். இப்போது பலகீனத்தின் எந்த ஒரு வழியும் எஞ்சியிருக்கவில்லை என்று கூறும் அளவிற்கு உள்ள தகுதியை எந்த நம்பிக்கை கொண்டவராலும், இன்னும் சொல்வதென்றால் எந்த ஒரு நபராலும் அடைய முடியாது. எல்லா விஷயத்திலும் நிறைவான முழுமையான நிலைமையை எய்துவிட்டோம், அதில் எந்த தடையும் இல்லை, ஓட்டையும் இல்லை என்று எந்த மனிதராலும் கூறிவிட முடியாது. மனிதன் காரணிகளை முற்றிலும் புறக்கணித்து விடுவதும் முட்டாள்தனமாகும். வெளிப்படையான ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது தவறாகும். தொடர்ந்து அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இப்போது ஐரோப்பிய சமுதாயங்களில் முதலில் நான் கூறிய முட்டாள்தனத்தில் மூழ்கியுள்ளன. அதாவது இறைவனுக்காக விட வேண்டிய வெற்றிடத்தை அவர்கள் முற்றிலும் கைவிட்டு விட்டனர். முஸ்லிம்கள் இரண்டாவதாக நான் கூறிய முட்டாள்தனத்தில் மூழ்கியுள்ளனர். அதாவது இறைவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைத்துவிட்டு தமது கை கால்களை அசைப்பதை கூட விட்டுவிட்டனர். பொதுவாக மேற்கத்திய சமுதாயங்கள் இறைவனை மறந்துவிட்டன. முஸ்லிம்களும் பொதுவாக தமது விவகாரங்களில் அல்லாஹ்வின் மீது தவக்குல், அதாவது நம்பிக்கை வைக்கின்றோம் என்ற பெயரில் உழைக்காமல் இருந்து விடுகின்றனர். அதற்காக தவறான முறையில் ஆதாரங்களை எடுத்து கூறுகின்றனர். பொதுவாக இங்கும் கூட இளைஞர்களின் மூளையில் இதுபோன்ற கேள்விகள் அவ்வப்போது எழுகின்றன. அதாவது முன்னேற்றம் அடைந்துள்ள சமுதாயங்கள் இறைவனை விட்டு தொலைவில் விலகி சென்றதன் காரணமாகவே ஒருவேளை முன்னேறுகின்றதோ என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துள்ளது. மேலும் முஸ்லிம்கள் மார்க்கத்தின் காரணமாகவே வீழ்ச்சிக்கு இரையாவதாக அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் முஸ்லிம்கள் தங்களது சோம்பேறித்தனம் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது தொடர்பான தவறான கற்பனை ஆகியவற்றின் காரணமாக பலகீனத்திற்கு இரையாகின்றனர். எங்கு எதையாவது அவர்கள் செய்கின்றனரோ அங்கும் கூட தவறான அணுகுமுறைதான் அவர்களிடம் காணப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், திருக்குறானில் இவ்வாறு வருகின்றது, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதூன். அதாவது வானத்தில் உங்களது ரிஸ்கும் இருக்கின்றது, எவை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதோ அவையும் உள்ளன. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதை படித்துவிட்டு அறிவற்ற ஒருவன் ஏமாற்றத்திற்கு ஆளாகின்றான், தொடர்ந்து முயற்சிகளை செய்வதை பொய்யானதாக கருதுகின்றான். அல்லாஹ் வானத்தில் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கின்றது, அங்கு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவை கிடைக்கும் என்று கூறியுள்ளான். எனவே நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் தாமாகவே எல்லாவற்றையும் நமக்கு அனுப்பி தருவான் என்று அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் அல்லாஹ் சூரா ஜும்மாவில் இவ்வாறு கூறுகின்றான், அதாவது பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். எனவே இறைவனின் அருளை தேடுவது என்பது உழைப்பதேயாகும். மேலும் தனது ஆற்றல்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், இது மிகவும் நுட்பமான விவகாரமாகும். ஒரு பக்கம் திட்டங்களை தீட்டுவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும், மறுபுறம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது காரணிகளையும் முழுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். வெளிப்படையாக என்ன காரணிகள் தேவையோ அவற்றை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுவே உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் அடையாளமாகும். இவற்றிற்கிடையே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஷைத்தானுக்கு கிடைக்கின்றது. அதாவது திட்டங்கள் தீட்டுவது மற்றும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக மிக அவசியமானதாகும். ஷைத்தான் இந்த இரண்டிற்கும் இடையில் வந்து தடைகளை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றான். எனவே இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிலர் தடுமாற்றம் அடைந்து காரணிகளை வணங்குவோர்களாக ஆகிவிடுகின்றனர். சிலர் இறைவன் வழங்கியுள்ள ஆற்றல்களை முழுக்க முழுக்க பயனற்றதாக கருதுகின்றனர். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லும் போது அதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்வார்கள். குதிரை, ஆயுதங்கள், தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து செல்வார்கள். சில நேரங்களில் இரண்டு இரண்டு போர் கவசங்களை அணிந்தவாறு அவர்கள் சென்றார்கள். இடுப்பில் வாளையும் தொங்க விட்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களிடம், வல்லாஹு யாசிமுக மினன்னாஸ், அதாவது மக்களின் தாக்குதல்களிலிருந்து அல்லாஹ் உம்மை பாதுகாப்பாக வைப்பான் என வாக்களித்திருந்தான். எனவே திட்டங்கள் தீட்டுவதை முழுமைப்படுத்திய பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றே கட்டளையிடப்பட்டுள்ளது. இவ்வாறே ஒவ்வொரு விவகாரத்திலும் உழைத்து விட்டு பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இது இல்லாமல் இறைவனுடைய உதவி வராது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வாறு இல்ஹா வந்துள்ளது, அரசர்கள் உமது ஆடைகளில் இருந்து அருள்களை தேடுவர். இதற்கு மிகவும் ஒரு அழகான விளக்கத்தை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள், அதை நான் எடுத்துக் கூறுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் சுயமே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹா மூலம் அரசர்கள் உமது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர் என்று கூறியிருந்தான். அந்த சமயம் வரும்போது அரசர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆடைகளிலிருந்து அருளை தேடுவர். தமக்கு முன்னால் அமர்ந்திருப்பவர்களை பார்த்து ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அப்போது உங்களிடமிருந்து அருள்களை பெறாத எந்த முட்டாள்தான் இருப்பார்? ஆடைகள் உயிரற்ற பொருள்களாகும், நீங்கள் உயிருள்ளவர்கள் ஆவீர்கள். அவர்களது அந்த காலத்தில் சில சஹாபாக்களும் இருந்தனர், தாபியின்களும் இருந்தனர், தபா தாபியின்களும் இருந்தனர். கூறினார்கள், எந்த முட்டாள்தான் உங்களிடமிருந்து அருள்களை பெறாமல் இருப்பார்? ஆடைகள் உயிரற்ற பொருள்களாகும், நீங்கள் உயிருள்ளவர் ஆவீர்கள். அரசர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுகின்ற அந்த காலம் வரும். அப்போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் ஆகியோரிடமிருந்து அவர்களது தகுதிகளுக்கேற்ப அருள்கள் பெற்றுக் கொள்ளப்படும். ஹஜ்ரத் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எவ்வளவு காலம் கழிந்து தோன்றினார்கள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலத்திலிருந்து எவ்வளவு நீண்ட காலம் கழிந்த பிறகு அவர்களது பிறப்பு நிகழ்ந்தது. ஆனால் பகுதாதில் உள்ள அரசர்கள் அவர்களிடமிருந்து அருள்களை தேடினர். இன்னும் சொல்வதென்றால், அவர்களிடமிருந்து மட்டும் அவர்கள் அருள்களை தேடவில்லை, மாறாக அவர்களது மாணவர்களிடமிருந்தும் கூட அவர்கள் அருள்களை தேடினர். எனவே நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருங்கள். ஆற்றல் கிடைத்த பிறகு நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைத்து விடக்கூடாது. நீங்கள் அமைதியை விரும்புவது நீங்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாகி செய்யும் நன்மை போன்று ஆகிவிடக்கூடாது. இதை செய்யாமல் வேறு வழியில்லை என்று கூறும் அளவில் உள்ள நன்மையாக அது ஆகிவிடக்கூடாது. மாறாக உண்மையிலேயே அது நீங்கள் செய்யும் நன்மையாக இருக்க வேண்டும். கூறுகின்றார்கள், உங்களுக்கு ஆற்றல் கிடைத்த பிறகு நீங்கள் அநீதி இழைப்பவர்களாக ஆகிவிட்டால் நீங்கள் இன்று காட்டுகின்ற மென்மை கூட வீணாகி போய்விடும். அப்போது இறைவன் முதலில் உங்களுக்கு நகமே இல்லாமல் இருந்தது, அப்போது எப்படி உங்களால் தலையை சொரிய முடியும்? இப்போது உங்களுக்கு நகங்கள் இருப்பதால் நீங்கள் தலையை சொரிய ஆரம்பித்து விட்டீர்களா என்று உங்களிடம் கேட்பான். எனவே நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதுடன் இஸ்திக்ஃபாரும் செய்து வாருங்கள். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். இது மிகவும் அவசியமான விஷயமாகும். இன்று நாம் அமைதி அமைதி என்று பேசுகின்றோம், சாந்தி பற்றிய விஷயங்களை கூறுகின்றோம். ஆனால் எல்லாம் கிடைத்து அரசர்கள் அகமதிகளாக ஆவதற்கு முயற்சி செய்யும் போது அந்த சமயத்திலும் கூட அன்பு மற்றும் அமைதியின் போதனைகள் பரவ வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இன்று நாம் பேசுவதும் கூட நிர்பந்தத்திற்கு ஆளாகி நாம் பேசுகின்ற ஒரு விஷயமாக அது ஆகிவிடும். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறங்கிய அந்த இல்ஹாம் நிறைவேறுகின்ற அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அந்த இல்ஹாம் அரசர்களுமது ஆடைகளில் அருள்களை தேடுவர் என்பதாகும். அரசாட்சி என்பது மெதுமெதுவாக முடிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாட்டின் ஜனாதிபதியும் அதிபரும் அரசர்களாகவே இருக்கின்றனர். ரஷ்யாவின் பிரதமரும் ஜனாதிபதியும் முஸ்லீமாக ஆகிவிட்டால் அவர்களது தகுதியும் அரசர்களை விட குறைவானதல்ல. அவர்களும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர். நீங்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலிருந்து அருள்களை தேடும் போது அரசர்களும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர். ஆக இதுவும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு விஷயமாகும். நீங்கள் பழைய அகமதிகளாக இருந்தாலும் சஹாபாக்களின் சந்ததிகளாக இருந்தாலும் தாபியன்களாக இருந்தாலும் தபா தாபியன்களாக இருந்தாலும் இந்த அரசர்களையோட ஆரம்பத்திலேயே அகமதியத்தை ஏற்றுக்கொள்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்களிலிருந்து அருள்களை தேட வேண்டும். தேடுதல் என்பதன் பொருள் அவர்களது நூல்களை படிப்பதாகும். அறிவை பெற வேண்டும். மார்க்க விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூல்களிலிருந்து அருள்களை தேட ஆரம்பித்து விட்டால் பிறகு அல்லாஹ் எவ்வாறு அருள் செய்வான் என்றால் மக்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர். ஏனென்றால் தபலீக் நடைபெறும், கருத்துக்கள் பரவும், அதன் காரணமாக மன்னர்கள் வருவர். அவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆடைகளிலிருந்து அருள்களை தேட முயற்சியும் செய்வர். பிறகு அஞ்சுமனை பார்த்து ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அருளுக்குரிய பொருட்கள் ஆடைகள் ஆகியவற்றை சரியாக பாதுகாப்பதற்கான ஏற்பாடு இல்லை. இப்போது அவற்றை பாதுகாப்பதற்காக ரபுவாவிலும் காதியானிலும் போதுமான அளவு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்பொருட்களை பாதுகாப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டு வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் அஞ்சுமனுக்கு இதை பற்றி அன்றே கவனம் ஓட்டினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அருளுக்குரிய ஆடைகளை பாதுகாப்பது அதன் கடமையாகும் என்று கூறினார்கள். தொடர்ந்து கூறினார்கள், சில திறமை பெற்ற மருத்துவர்கள் மற்றும் நிபுணர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆடைகளை எவ்வாறு பாதுகாப்பாக வைப்பது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த ஆடைகளை கண்ணாடி பெட்டிக்குள் மூடிய நிலையில் எவ்வாறு வைக்க வேண்டும், அதன் மூலம் பல நூறு ஆண்டுகள் வரை அது பாதுகாப்பாக இருந்து கொண்டே செல்ல வேண்டும், அல்லது அந்த ஆடைகளில் பூச்சி வராமல் இருக்கின்ற அளவில் உள்ள நாடுகளுக்கு அவற்றை அனுப்பி வைக்க வேண்டும். உதாரணமாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த ஆடைகளை அனுப்பி வைக்க வேண்டும். பூச்சிகள் வராமல் அங்கே அதை பாதுகாப்பாக வைக்க முடியும். அதன் மூலமாக வருங்கால தலைமுறையினர் அதிலிருந்து அருள்களை பெற முடியும். தொடர்ந்து கூறினார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத்திற்கு பிறகு எனது தாயாரின் விருப்பம் இதுவாக இருந்தது. அதாவது வயதில் நான் பெரியவனாக இருந்ததால் அவர்களின் கையில் இருந்த அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு என்ற மோதிரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நாங்கள் மூன்று சகோதரர்கள் இருந்தோம். அவ்வாறே மோதிரமும் மூன்று இருந்தது. தனக்கு விருப்பம் இருந்தும் கூட ஹஜ்ரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்விஷயத்தில் முடிவு செய்ய குலுக்கல் போட்டார்கள். வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் அம்மாஜான் ரலியல்லாஹு அவர்கள் மூன்று முறை குலுக்கல் போட்டு பார்த்தார்கள். மூன்று முறையும் அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு என்ற மோதிரத்திற்காக எனது பெயரே குலுக்கலில் வந்தது. கரஸ்து லக பியதி ரஹ்மதி வ குதரத்தி என்ற மோதிரத்திற்காக மியாம் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களது பெயர் குலுக்கலில் வந்தது. இவர்கள் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அவருடைய இரண்டாவது சகோதரர் ஆவார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் தனது கையில் ஒரு மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். அதில் மௌலா பஸ், அதாவது எஜமானன் போதுமானவன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த மோதிரத்திற்காக குலுக்கலில் மியா ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்களது பெயர் வந்தது. இப்போது பாருங்கள், இவ்விஷயத்தில் எந்த அளவு இறைவனின் ஆதிக்கம் இருந்திருக்கின்றது. ஒருமுறை குலுக்கல் போடும்போது தவறு ஏற்படலாம். மூன்று முறை குலுக்கல் போடப்பட்டது. மூன்று முறையும் அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு என்ற மோதிரத்திற்காக எனது பெயரே வந்தது. மியாம் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களது பெயரில் கரஸ்து லக பியதி ரஹ்மத்தி வ குதரத்தி என்ற மோதிரம் வந்தது. மேலும் மியாம் ஷரீஃப் அஹமத் சாஹிப் அவர்களது பங்கில் மௌலாபஸ் என்று எழுதப்பட்டிருந்த மோதிரம் வந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து கூறுகின்றார்கள், அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு என்று எழுதப்பட்டிருந்த மோதிரத்தை நான் ஜமாத்திற்கு வழங்கிவிடுவேன் என்று நான் நியத் வைத்திருந்தேன். ஆனால் அதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு இல்லாதவரை இதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும்? இதனை ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்தில் கூறினார்கள். எனவே இதனை கண்காணிக்கின்ற பொறுப்பை ஜமாத்தில் உள்ள ஒருவர் ஏற்றுக்கொள்ளாதவரை அது எனது பிள்ளைகளிடம் இருக்கும். குறைந்தபட்சம் அவர்களுக்கு சொந்தமான பொருள் என்ற அளவில் அது பாதுகாக்கப்பட்டு வரும். ஆனால் என்னுடைய உள்ளம் விரும்புவது என்னவென்றால் இந்த மோதிரத்தை நான் எனது பிள்ளைகளுக்கு தரக்கூடாது, மாறாக அதை ஜமாத்திற்கு தர வேண்டும். பிறகு நான் இன்னொரு ஆலோசனையை வைத்துள்ளேன். இந்த மோதிரத்தின் அச்சு நகலை ஒரு காகிதத்தில் எடுக்க வேண்டும். பிறகு அதை அதிக எண்ணிக்கையில் அச்சிட வேண்டும். பிறகு கற்களிலான மோதிரம் தயார் செய்ய வேண்டும். ஆனால் கற்களை பூமியில் பதிப்பதற்கு முன்பாக அவற்றில் அந்த அச்சு நகலை பதிக்க வேண்டும். இவ்வாறு இந்த மோதிரங்களுக்கு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்த மோதிரங்களுடன் நேரடியாக தொடர்பு ஏற்பட்டுவிடும். அதாவது அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு என்ற மோதிரத்தின் கல்லும் இருக்கும், அதற்கு கீழே அதனுடைய அச்சும் அமுங்கி இருக்கும். பிறகு இந்த மோதிரங்களை பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உதாரணமாக ஒன்று அமெரிக்காவில் இருக்க வேண்டும், ஒன்று இங்கிலாந்தில் இருக்க வேண்டும், ஒன்று சுவிட்சர்லாந்தில் இருக்க வேண்டும். இவ்வாறு மோதிரங்களை மற்ற நாடுகளுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்தியிருந்த தபருக், அதாவது அருளுக்குரிய பொருள்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பிறகு அன்னார் அலைஹிஸ்ஸலாம் காஃபின் அப்துஹு என்ற மோதிரத்தை கிலாபத் பதவியில் இருப்பவரிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். எனக்கு பிறகு யார் கலீஃபாவாக வருவாரோ அவரிடம் இந்த மோதிரத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று அன்னார் கூறியிருந்தார்கள். அதற்கேற்ப ஒருவர் பின் ஒருவராக கலீஃபாக்களிடம் இந்த மோதிரம் வந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் எல்லாரும் அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் எழுதியிருந்த பழைய தாள்கள் எனக்கு கிடைத்தன. நான் அவற்றை இந்தோனேஷியாவிற்கு அனுப்பிவிட்டேன். இந்த அமானத்தை அவர்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதிலிருந்து அங்குள்ள ஜமாத் பரக்கத்தை பெற வேண்டும் என நான் கூறியிருந்தேன். இப்போது அந்த எழுத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்பதை பற்றி இந்தோனேஷியாவில் உள்ளவர்களால் தான் கூற முடியும். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களை எல்லாரும் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் இல்ஹாமில் அல்லாஹ் ஆடைகளை பற்றியே குறிப்பிட்டுள்ளான். அதாவது அரசர்கள் உமது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த இடங்களில் பூச்சிகள் வராதோ அந்த இடங்களுக்கு இந்த ஆடைகளை அனுப்பி வைத்து விட வேண்டும். அதன் மூலம் மிக நீண்ட காலம் வரை அவை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களை எல்லாரும் அவர்கள் இளைஞர்களை நோக்கி கூறினார்கள், இளைஞர்கள் முன்னால் வந்து தமது பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய புதிய பொருள்களை, புதிய ஏற்பாடுகளை இளைஞர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் அவர்களில் அதிகம் படித்தவர்களும் உள்ளனர். புதிய கல்வி, ஒளி, விஞ்ஞானம் ஆகியவற்றின் அடிப்படையில் இளைஞர்கள் இவற்றை இஸ்லாத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதன் காரணமாக பல நாடுகள் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்கின்ற அந்த நாட்களை காண்கின்ற நட்பாக்கியமும் இந்த இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்கள் எவ்வாறு வெளியிடப்பட்டன என்பதை பற்றியும் நான் சில விஷயங்களை கூறுகின்றேன். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூல்களை எழுதி கொண்டிருந்தார்கள். இது ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. வசதிகள் மிகவும் குறைவாக இருந்தன. அந்த சமயத்தின் வரைபடத்தை நம்முன் காட்டியவாறு ஹஜரத் முஸ்லிம் அலி அல்லாஹ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது எவ்வாறு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூல்களை எழுதக்கூடியவர்கள் பவுசு காட்டுகின்ற போது அதை எப்படியெல்லாம் அன்னார் சகித்துக் கொண்டார்கள் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். மேலும் எவ்வாறு புத்தகத்தின் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள் என்பதை பற்றி ஹஜரத் முஸ்லிம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். நூல்களை எழுதி வந்த மஹதி ஹசன் சாஹிப் அவர்கள் தொடர்பாக அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த காலத்தில் அவர் அகமதியாக இருக்கவில்லை. மீர் சாஹிப் அவர்கள் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அச்சு பணிகளின் இன்சார்ஜாக இருந்து வந்தார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஏதாவது ஒரு நூலின் பிரதி அச்சிடப்பட்டால் அதனை அவர்கள் மிகவும் கவனமாக படிப்பார்கள். அதில் முற்றுப்புள்ளி கூட ஏதாவது ஒரு இடத்தில் தவறாக இடம்பெற்றிருந்தால் அந்த பிரதியை அவர்கள் அகற்றி விடுவார்கள். இதனால் பணி செய்பவர்கள் புதிய பிரதி தயாராகும் வரை பணி இல்லாமல் வெறுமனே அமர்ந்திருப்பார்கள். அந்த காலத்தில் அச்சகமும் எழுதுவதற்கான ஏற்பாடும் வேறு விதமாக இருந்தது. இன்றைய காலம் போன்றது அல்ல அது. இன்று போன்று கணினியில் அமர்ந்து அக்காலத்தில் எதனையும் உடனடியாக அச்சிட்டுவிட முடியாது. அவ்வாறு இருந்தும் கூட இன்றும் கூட எண்ணற்ற தவறுகள் ஏற்படுகின்றன. ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் எல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், புதிய பிரதி தயாராகிய பிறகு மீர் சாஹிப் அவர்கள் மீண்டும் அதை படித்து பார்ப்பார்கள். அதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் மீண்டும் அதை அகற்றி விடுவார்கள். இப்போது இதில் எந்த தவறும் இல்லை என்ற முழுமையான உறுதி அவர்களுக்கு ஏற்படாத வரை அந்நூலை அவர்கள் அச்சிட விட மாட்டார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் இவ்வளவு காலதாமதம் ஏன் ஏற்பட்டது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், ஹுதூர், ப்ரூஃபில் பெரும் தவறுகள் இருந்தன என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தூய்மையான தரமிக்க பொருளையே விரும்பினார்கள். எனவே பணி செய்பவர்களும் கூலிக்கு வேலை செய்பவர்களும் வேலை இல்லாமல் வெறுமனே அமர்ந்திருக்கின்றார்களே என்று அவர்கள் ஒருபோதும் கருதியது இல்லை. எழுதக்கூடியவர்கள் அல்லது வேறு வேலை செய்யக்கூடியவர்கள் வெறுமனே அமர்ந்திருக்கின்றார்களே என்ற கவலை அவர்களுக்கு இருந்ததே இல்லை. புத்தகத்தின் தரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். வேலை செய்பவர்கள் வெறுமனே அமர்ந்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மக்களுக்கு முன்னால் நல்ல பொருள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதே ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருப்பமாக இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த பழக்கம் இருந்து வந்தது. அதாவது எழுதுபவரது எழுத்தில் ஏதாவது குறை இருந்தால் அந்த பக்கத்தை கிழித்துவிட்டு மீண்டும் அதை எழுதும்படி கூறுவார்கள். எழுதக்கூடியவர் மீண்டும் அந்த நூலை எழுதுவார். சிறிய தவறு வந்துவிட்டால் மீண்டும் அதை கிழித்து விடுவார்கள். எதுவரை முழுமையாக எந்த தவறும் இல்லாமல் எழுதப்படுமோ அதுவரை அந்த நூலை அச்சிட விட மாட்டார்கள். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் எவரிடம் தமது நூல்களை எழுத வைத்தார்களோ அவர் ஆரம்பத்தில் அகமதியாக இல்லை, பிறகு அவரும் அவருடைய மகனும் அகமதியாகிவிட்டனர். அதை எழுதக்கூடியவரிடம் இருந்த சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் தமது நூல்கள் மீது வைத்திருந்த மதிப்பை நன்கு உணர்ந்திருந்தார். ஆரம்பத்தில் அவர் அகமதி அல்லாதவராக இருந்தும் கூட எப்போதெல்லாம் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு எழுத வேண்டிய தேவை இருந்ததோ அப்போது ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்களே அவரை காதியானுக்கு அழைத்துக் கொள்வார்கள். அவர்கள் மூலம் நூல்களை எழுதுவார்கள். அந்த காலத்தில் சம்பளம் குறைவாக இருந்தது. மாதந்தோறும் இதற்காக 25 ரூபாயும் ரொட்டிக்கான அலவன்ஸும் கிடைத்து வந்தது. அந்த எழுதுபவரிடம் இந்த பழக்கம் இருந்து வந்தது. அதாவது எப்போது எழுதும் வேலை முடிய இருக்குமோ அப்போது அவர் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவரிடம் வருவார். வந்து, ஹுசூர், நான் சலாம் கூறவே வந்தேன், இப்போது எனக்கு வீட்டிற்கு செல்ல அனுமதி தாருங்கள் என்று கேட்பார். அதற்கு ஹத்ரஸ் சாஹிப் அவர்கள், இவ்வளவு விரைவாக செல்ல வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது என்று கேட்பார்கள். எங்களுக்கு எழுதுபவரின் தேவை இருக்கிறது என்று கூறுவார்கள். அதற்கு அவர், ஹுசூர், கண்டிப்பாக நான் செல்ல வேண்டும் என்று கூறினார். எழுத வேண்டியது இன்னும் எஞ்சியிருக்கின்றதே என்று ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர், ஹுசூர், இங்கு நானே ரொட்டி சுட வேண்டியது இருக்கின்றது, இதிலேயே முழு நாளும் கழிகிறது, நான் ரொட்டி சுட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா அல்லது எழுத வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்கள், நல்லது, உங்களது ரொட்டிக்கான ஏற்பாட்டை நான் லங்கர் மூலமாக செய்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். இவ்வாறு அவருக்கு 35 ரூபாயும் சம்பளம் கிடைத்தது, ரொட்டியும் கிடைத்தது. சிறிது நாள் கழித்ததும் மீண்டும் அவர் ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவரிடம் வந்து, ஹுசூர், நான் சலாம் கூறவே வந்தேன், நான் செல்வதற்கு அனுமதித்தாருங்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் சாஹிப், ஏன், என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், லங்கரிலிருந்து கிடைக்கும் ரொட்டியும் ஒரு ரொட்டியா, பருப்பு தனியாகவும் தண்ணீர் தனியாகவும் இருக்கின்றது, உப்பு முற்றிலுமாக இல்லை என்று கூறினார். இன்றைய நாட்களில் கூட சில நேரங்களில் இவ்வாறே அங்கு சமைக்கப்படுகின்றது. சில நேரங்களில் எந்த அளவு காரம் சேர்த்து விடுகின்றார்கள் என்றால் வெறுமனே ரொட்டியை மட்டும் சாப்பிட வேண்டி வருகின்றது. அந்த உணவை உண்டு எவராலும் வேலை செய்ய முடியாது, எத்தனை நாட்கள் இவ்வாறு சாப்பிட முடியும் என்று அவர் கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்கள், பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர், இதற்காக கொஞ்சம் தொகையை தனியாக எனக்கு தாருங்கள் என்று கூறினார். ஏனென்றால் இந்த துன்பத்தை விட நானே ரொட்டி சுடுகின்ற அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வது எனக்கு சிறந்ததாக தோன்றுகிறது என்று கூறினார். நானே இனி ரொட்டி சுட்டுக் கொள்கின்றேன் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் மேலும் அவருக்கு 10 ரூபாயை அதிகமாக தருவதாக கூறினார்கள். இனி உங்களுக்கு மாதந்தோறும் 45 ரூபாய் கிடைக்கும் என்று கூறினார்கள். பிறகு 10 நாட்கள் கழிந்து அவர் மீண்டும் வந்தார். ஹுசூர், நான் சலாம் கூறி செல்வதற்கே வந்தேன், எனக்கு வீட்டிற்கு செல்ல அனுமதித்தாருங்கள் என்று கேட்டார். இங்கு முழு நாளும் நான் ரொட்டி சுட்டுக் கொண்டே இருக்கின்றேன், அவ்வாறு இருக்க எந்த வேலை என்னால் செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்கள், பிறகு என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஹுசூர், மீண்டும் லங்கர்கானாவிலேயே எனது உணவிற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு ஹுசூர் அலைஹி இஸ்லாம் அவர்கள், நல்லது, உங்களுக்கு 45 ரூபாயும் கிடைத்துக் கொண்டிருக்கும், லங்கரிலிருந்து உணவும் கிடைத்துக் கொண்டிருக்கும் என்று கூறினார்கள். அவர் மீண்டும் திரும்பி வந்து மீண்டும் தமது வேலையை ஆரம்பித்து விடுவார். பிறகு சில நாட்கள் கழிந்ததும் மீண்டும் வந்து, ஹுசூர், சலாம் கூறவே வந்தேன், செல்வதற்கு அனுமதித்தாருங்கள் என்று கூறுவார். ஹுசூர், என்ன விஷயம் என்று கேட்பார்கள். லங்கருடைய ரொட்டியை என்னால் சாப்பிடவே முடியாது என்று கூறுவார். இதுவும் ஒரு ரொட்டியா, எனவே நீங்கள் ரொட்டிக்கென்று தனியாக 10 ரூபாய் தாருங்கள் என்று கேட்டார். நானே ரொட்டிக்கான ஏற்பாட்டை செய்து கொள்வேன் என்று கூறினார். ஹஜ்ரத் சாஹிப் மேலும் ரொட்டிக்காக 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் தொகையை 55 ரூபாயாக உயர்த்தினார்கள். அவர் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி இஸ்லாம் அவருடைய இயல்பை புரிந்ததன் காரணமாக தனது மகனுக்கும் சிலவற்றை கற்றுக் கொடுத்திருந்தார். நான் உனக்கு பின்னால் தடியை எடுத்துக்கொண்டு உன்னை விரட்டிக்கொண்டே வருவேன், நீ கூச்சலிட்டவாறு ஹஜ்ரத் சாஹிப்பின் அறையில் நுழைந்து விட வேண்டும், பிறகு இதை இதை கூற வேண்டும் என்று மகனிடம் கூறியிருந்தார். பிறகு தந்தை தடியை எடுத்துக்கொண்டு மகனை விரட்டினார். மகன் கூச்சலிட்டவாறு ஹஜ்ரத் சாஹிப்பின் அறையில் நுழைந்தார். ஹுசூர், இவர் என்னை அடித்துவிட்டார் என்று மகன் கூறினார். தந்தை பின்னாலேயே வந்து, நீ வெளியிலே வா, உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினார். ஹஜ்ரத் சாஹிப் இந்த நிலைமையை பார்த்து, என்ன விஷயம், ஏன் சிறுவனை அடிக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஹுதூர், இவருக்கு ஒரு சூ வாங்கி கொடுத்து 7-8 நாட்கள் தான் கழிந்திருக்கும், அதனை அவர் தொலைத்து விட்டார். அப்போது நான் அமைதியாகத்தான் இருந்தேன். மீண்டும் ஷூ வாங்கி கொடுத்தேன், அதையும் இவர் தொலைத்து விட்டார். இப்போது இவருக்கு மேலும் ஷூ வாங்கி கொடுப்பதற்கான வசதி எங்கிருந்து எனக்கு வரும்? எனவே நான் இவருக்கு தண்டனை வழங்குவேன். இன்று இவருக்கு தண்டனை வழங்கவில்லை என்றால் நாளை மீண்டும் இவர் ஷூவை தொலைப்பார் என்று தந்தை கூறினார். அதற்கு ஹதரத் சாஹிப் அவர்கள், மியா, ஷூ எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்கும் என்று கேட்டார்கள். உடனே 3 ரூபாய்க்கு அது கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நல்லது, 3 ரூபாய் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள், அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கூறினார்கள். 3 ரூபாய் வாங்கிக் கொண்டு திரும்பி வந்த பிறகு 2 நாட்கள் கூட கழிந்திருக்காது, மீண்டும் அந்த சிறுவன் கூச்சலிட ஆரம்பித்து விடுவான். கூச்சலிட்டவாறு ஹதரத் சாஹிப் அறையில் நுழைந்து விடுவான். தந்தை தடியை எடுத்துக்கொண்டு அவனது பின்னாலேயே வருவார். வெளியில் வா, அன்றே ஹதரத் சாஹிப் கூறியதனால் தான் நான் உன்னை விட்டு வைத்தேன், இன்று உன்னை விடமாட்டேன் என்று கூறினார். ஹதரத் சாஹிப், என்ன விஷயம் நடந்தது என்று கேட்டார்கள். அதற்கு தந்தை, ஹுசூர், அன்று நீங்கள் கூறியதால் இவனை விட்டுவிட்டேன், ஆனால் இன்று அவன் மீண்டும் ஷூவை தொலைத்து விட்டு வந்துள்ளான், இன்று இவனை விடமாட்டேன் என்று கூறினார். ஹதரத் சாஹிப், அவனை அடிக்காதீர்கள், ஷூவிற்காக தேவைப்படும் தொகையை என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு மீண்டும் ஹதரத் சாஹிப்பிடமிருந்து தொகையை பெற்று அவர் சென்றார். தந்தை, இந்த முறையும் நான் அவனை விட்டு வைக்க விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் சொல்வதனால் அவனை விட்டுவிடுகின்றேன் என்று கூறினார். ஆனால் இவ்வாறெல்லாம் அவர் செய்திருந்தும் கூட அவருடைய எழுத்து எந்த அளவு சிறந்த முறையில் இருந்ததென்றால், அவரை எப்போதும் தன்னுடன் வைத்திருப்பதே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரும்பினார்கள். அவரை தவிர வேறு சாதாரண எழுத்தர் மூலம் எழுதி மோசமான நூல் வெளியிடப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இதனால் நூலின் தரம் மக்களது பார்வையில் குறைந்துவிடக்கூடாது என்று ஹதரத் சாஹிப் அவர்கள் மிகவும் விரும்பினார்கள். எவ்வாறு இருப்பினும், ஷூ பற்றி குறிப்பிட்டது, சம்பள உயர்வை பற்றி குறிப்பிட்டது, ஆகிய இவையெல்லாம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இந்த சம்பவத்தின் மூலம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தமது நூல்களை அச்சிடுவதில் இருந்த குறிப்பான கவலை பற்றி நமக்கு தெரிய வருகிறது. மாற்று மதத்தவர்கள் மத்தியில் இஸ்லாத்தை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அதன் அழகை எடுத்துக்காட்டுவதற்காகவும் முடிந்தவரை சிறந்த பொருளை நாம் கொடுக்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்பினார்கள். அதனால் படிப்பவர்களது அறிவில் அதிகரிப்பு ஏற்படும். அந்த வகையில் இஸ்லாம் அழகிய வடிவில் அவர்களுக்கு முன்னால் காட்டப்பட வேண்டும் என்று அன்னார் விரும்பினார்கள். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய நூல்களை குறிப்பாக நாம் படிக்க வேண்டும். இதன் மூலமாகவே நமது மார்க்க அறிவு வளரும். இதன் மூலமாகவே தப்லீகிற்கான ஆர்வம் நம்மிடம் ஏற்படும். நமது அறிவில் பரக்கத்துகள் ஏற்படும். அதன் மூலம் உலக இஸ்லாத்தின் கொடியின் கீழ் நாம் ஒன்று சேர்க்க முடியும். அரசர்களுக்கு இஸ்லாம் பற்றிய உண்மையான அறிவு கிடைப்பதுதான் அசல் பரக்கத்தாகும். அந்த அரசர்கள் அதற்கேற்ப தங்களது வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் 1-2 பேரை தவிர, இன்னும் சொல்வதென்றால் இல்லா மாஷா அல்லா, இறைவன் நாடியவர்களை தவிர இப்போதுள்ள எல்லா முஸ்லீம் அரசர்களும் தலைவர்களும் இஸ்லாத்தின் போதனைக்கு எதிராகவே செயல்படுகின்றனர். அவர்களது நாவில் இஸ்லாத்தின் பெயர் இருக்கின்றது, உள்ளம் அவர்களது சுய பலன்களை பெறுவதன் பின்னால் சென்று கொண்டிருக்கின்றது. இவர்கள் மூலமாக அநீதி இழைக்கப்படுகின்றது. எனவே அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்லாம் பரவ இருப்பதால், அவர்களது ஆடைகளிலிருந்து மக்கள் அருள்களை பெற வேண்டியது இருப்பதால், அவர்கள் மூலமாக எந்த அரசர்கள் ஜமாத்திற்கு வருவார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை புரிந்து இங்கு வருவார்கள். இதுவே உண்மையான பரக்கத்தாகும். இதற்காக இந்த உண்மையான போதனையை பற்றிய அறிவு நமக்கும் இருக்க வேண்டும். அதற்கேற்ப தப்லீக் நடைபெற வேண்டும். இளைஞர்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் அரசர்கள் உமது ஆடைகளிலிருந்து அருள்களை தேடுவர் என்ற இல்ஹாமின் சரியான உண்மை வெளிப்படும். இதை பற்றி நாமும் புரிந்து கொள்வோம். அதன் மூலம் தப்லீக் செய்வதில் உயர்வான தரத்தை நாம் அடைந்து விடுவோம். அல்லாஹுத்தாலா இந்த விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்கான நற்பேற்றை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் சில ஜனாசா தொழுகைகளை தொலைவைப்பேன். இவற்றில் 2 ஹாசிர் ஜனாசா ஆகும், 1 ஜனாசா காயிப் ஆகும். 1 ஜனாசா சௌத்ரி அப்துல் அசீஸ் டோக்கர் சாஹிப் அவர்களுடையதாகும். இவர் இங்கு கோவன்ட்ரியில் சில காலம் வசித்து வந்தார். 11 ஜனவரி 2016 தமது 87வது வயதில் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான மாஸ்டர் சிராகுத்தீன் அவர்களின் மகன் ஆவார்கள். காதியானிற்கு அருகிலுள்ள காரா இவர் வசித்து வந்த கிராமமாக இருந்தது. மாஸ்டர் சிராகுதீன் சாஹிப் அவர்களுக்கு மியா பஷீர் அகமது சாஹிப் அவர்களுடன் படித்த மாணவராக இருக்கும் நட்பேறும் கிடைத்தது. அவரது தந்தையாருக்கு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கையில் பைய செய்யும் நட்பேறு கிடைத்தது. அவர்களது கிராமமான காராவில் அகமதியத் அவரது தாத்தாவான சௌத்ரி அமீர் பக்ஸ் அவர்களின் மூலம் அறிமுகமானது. சௌத்ரி அப்துல் அசீஸ் அவர்களது தந்தையாரை பற்றியே நான் கூறி வருகின்றேன். சௌத்ரி சாஹிப் அவர்களுக்கும் தனது முழு வாழ்நாளும் ஜமாத்திற்காக தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்து வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் 22 வருடங்கள் வரை ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் சேர்ந்து பொது தொண்டாக அன்னாரது மருந்தகத்தில் அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். இது ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மருந்தகமாகும். அதில் அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். ஹுசூர் அவர்களே இவருக்கு மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு 4வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களது காலகட்டத்தில் பல்வேறு கட்டடப் பணிகளை செய்வதற்காக காம்பியா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். இவ்வாறு ஜமாத் கட்டடங்களை கட்டுவதற்கான நட்பேறு அவர்களுக்கு கிடைத்தது. ரபுவாவில் அவர்கள் இருந்த காலத்தில் ஹுதாமுல் அஹமதியாவின் உள்ளூர் மோத்தமியமாக அவர்கள் பணியாற்றி வந்தார்கள். பிறகு சில காலம் வரை தஹ்ரீகே ஜதீதிலும் பணியாற்றி வந்தார்கள். 1974 இறைவழியில் கைதாகின்ற நட்பேறும் அவர்களுக்கு கிடைத்தது. அகமதி மருத்துவர்களின் சேர்மனாகவும் பணியாற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1999 இவர் லண்டனிலிருந்து காவன்ட்ரிக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார். வஃபாத்தாகின்ற வரை வசிய செயலராகவும் பொது தொண்டு செயலராகவும் தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. பல நோய் இவர்களுக்கு இருந்தது. அவ்வாறிருந்தும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் வந்து கலந்து கொள்ள இவர் முயற்சி செய்து வந்தார். ஜெர்மனி போன்ற ஐரோப்பிய நாடுகளில் நான் சுற்றுப்பயணம் செல்லும் போது நான் சென்ற இடங்களிலெல்லாம் இவர்களும் வந்திருந்தார்கள். கடந்த சில நாட்களாக இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தும் மிகவும் முயற்சி செய்து ஹாலாந்து பாராளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் வந்து கலந்து கொண்டார்கள். இவர்களுக்கு சில நூல்களை வெளியிடுவதற்கான நல்வாய்ப்பும் கிடைத்திருக்கின்றது. சீரத் அம்மாஜான் ரலியல்லாஹு அன்ஹா, சீரத் மிர்தா ஷரீஃப் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கின்ற துவாக்கள், சௌத்ரி ஜஃபர்லா கான் சாஹிப் எழுதிய ஒரு நூல் ஆகியவற்றை வெளியிடுவதற்கான நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. மிகவும் நல்ல இயல்புள்ள, எல்லோரிடம் இனிமையாக பழகுகின்ற மனிதராக இவர்கள் இருந்தார்கள். கிலாபத்துடன் ஆழ்ந்த அன்பு மற்றும் பற்றுறுதிமிக்க தொடர்பு இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் வசிய செய்தவர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு 4 மகள்களும் 3 மகன்களும் உள்ளனர். மகன் ஜெர்மனியில் தொண்டாற்றக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றுள்ளார். மகள் இங்கு மிட்லாண்டில் லஜ்னா தலைவியாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர்களது சகோதரரான மோமின் தையீப் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 1947 ஹிஜ்ரத் செய்து சென்றபோது சௌத்ரி சாஹிப் அவர்கள் தமது தாயாரை காதியானிலிருந்து சியால்கோட் வரை தமது தோளில் சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த தொண்டை பற்றி ஹஜரத் 4வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்களும் தமது குத்பாவில் குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட சமயத்தில் இவர்களது கிராமமான காராவில் பாதுகாப்பிற்காக இவர்கள் டியூட்டி கொடுத்து வந்தார்கள். பெண்களை பாதுகாப்பதற்காக மிகவும் வீரத்துடன் அதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்து வந்தார்கள். ஹஜரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அவர்கள் காதியானில் உள்ள தர்வேஷ்களை பாதுகாக்கவும் கைதிகளை விடுதலை பெற வைக்கவும் ஒரு குழுவை நியமித்தார்கள். அந்த குழுவில் ஹஜரத் மிர்தா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இருந்தார்கள், சௌத்ரி சாஹிப் அவர்களும் இருந்தார்கள். இல்யாஸ் முனீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், பல துறைகளின் இன்சார்ஜாக அவர்கள் இருந்தும் கூட கூலி வேலை செய்பவரை போன்று அவர்கள் பணியாற்றுவதை நான் கண்டுள்ளேன். இவ்வாறே கட்டிடப் பணிகளுக்காக பொருள்களை வாங்கும் போது மிகவும் குறைந்த விலையில் பல்வேறு மார்க்கெட்டுகளுக்கு சென்று விசாரித்து நல்ல தரமுள்ள பொருள்களை வாங்கி ஜமாத்தின் பைசாவை அன்னார் மிச்சப்படுத்தி வந்தார்கள். கிலாபத் மீதுள்ள அன்பு பற்று இவரிடம் காணப்பட்ட அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக இருந்தது. ஒருமுறை அவருக்கு மூட்டு வலி ஏற்பட்டது. இது தற்காலிகமான கஷ்டம்தான், இது நிரந்தரமானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருமுறை ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது மூட்டில் கால் வைத்து குதிரையில் ஏறினார்கள். எனவே அதன் பரக்கத்தால் எனக்கு இந்த வலி ஏற்படாது என்று அவர்கள் கூறி வந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அவர்களால் நல்ல முறையில் நடக்க முடிந்தது. சில நேரங்களில் கடுமையான நிலைமையும் அவர்களுக்கு ஏற்பட்டது, பல சோதனைகளும் வந்தன. ஆனால் அல்லாஹ்வின் அருளால் மிகுந்த நன்றி உணர்வுடன் அவர்கள் தனது காலத்தை கழித்தார்கள். தமது ஈமானையும் பாதுகாத்து வந்தார்கள். அல்லாஹு தாலா அவர்களை மன்னிப்பானாக, அவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக, தனது நேசத்திற்குரியவர்களின் பாதங்களில் இவர்களுக்கு இடமளிப்பானாக. இவர்களது சந்ததிகளுக்கு கிலாபத்துடனும் ஜமாத்துடனும் ஆழ்ந்த நேசமும் பற்றுறுதிமிக்க தொடர்பையும் அல்லாஹு ஏற்படுத்துவானாக. 2வது ஜனாசா இக்பால் நசீம் பட் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்கள் குலாம் அகமது பட் சாஹிப் அவர்களின் மனைவியாவார்கள். ஜனவரி மாதம் 13 தேதி அன்று தமது 94வது வயதில் இவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். இவர்கள் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலை இஸ்லாம் அவர்களது சஹாபியான கடியான் வாலாவை சார்ந்த கரமிலாஹி சாஹிப் அவர்களின் பேத்தி ஆவார்கள். மீராம் பட் சாஹிப் அவர்களின் மகள் வழி பேத்தி ஆவார்கள். மற்றும் ஷேக் முகமது பட் சாஹிப் அவர்களின் மருமகள் ஆவார்கள். இவருக்குத்தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது கவிதையான எக்னா எக்தின் பேஷ் ஹோகா தூ ஃபனாகே சாமனே என்ற கவிதை எழுதி அனுப்பினார்கள். மருஹூமா மிகவும் நல்ல குணமுள்ள இனிமையாக பழகுகின்ற பெண்ணாக திகழ்ந்தார்கள். விருந்தோம்பல் செய்யக்கூடியவராகவும் எல்லோருக்கும் உதவக்கூடியவராகவும் அவர்கள் இருந்தார்கள். கிலாபத்துடன் பற்றுறுதி மிக்க தொடர்பு இருந்தது. மருஹூமா வசியத் செய்தவராவார். தனக்கு பின்னால் 3 மகன்களையும் 2 மகள்களையும் இவர்கள் விட்டு சென்றுள்ளார்கள். இவர்களது சகோதரர் மகனான நசீம் அகமது பட் அவர்கள் ரீஜனல் அமீராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை மன்னிப்பானாக. 3வது ஜனாசா காயிப் தர்வேஷான மதிப்புக்குரிய குரைஷி ஷஃபி ஆபிஸ் சாஹிப் அவர்களின் மனைவியான மதிப்புக்குரிய சித்திகா பேகம் அவர்களுடையதாகும். இவர்கள் 6 ஜனவரி 2016 நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த பிறகு தமது 99வது வயதில் வஃத்தானார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலஹி ராஜிஊன். அவர்கள் நிலத்தை அளப்பவரான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாமின் சஹாபியான முன்சி மெஹருத்தீன் சாஹிப் அவர்களின் பேத்தி ஆவார்கள். ஹக்கீம் அப்துல்லா உபைதுல்லா சாஹிப் அவர்களின் மகளும் ஆவார்கள். இவரது திருமணம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னரே நடந்துவிட்டது. சில நாட்களுக்காக இவர்கள் ஹிஜ்ரத் செய்து பாகிஸ்தான் சென்றிருந்தார்கள். பிறகு 1வது குழு காதியான் திரும்பி வந்த சமயத்தில் இவர்களும் மீண்டும் காதியானிற்கே வந்துவிட்டார்கள். தமது கணவருடன் எப்போதும் மிகவும் எளிமையாக தனது வாழ்நாளை கழித்து வந்தார்கள். சாதாரண இயல்பை உடையவர்களாகவும் பொறுமை, இறைவன் மீதுள்ள நம்பிக்கை, இறைவனுக்கு நன்றி செலுத்துவது ஆகியவற்றை கடைபிடித்து இந்த காலத்தை அவர்கள் கழித்தார்கள். இவர்கள் வசிய செய்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் அதிகமாக வசதி படைத்தவராக இல்லாத நிலையிலும் பொருள் தியாகங்களில் மிகவும் முனைப்புடன் பங்கேற்று வந்தார்கள். தஹஜ்ஜத் தொழுகின்ற இரையச்சமுள்ள பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். முஹல்லாவில் உள்ள குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்து வந்தார்கள். கிலாபத்துடன் அன்பு மற்றும் பற்றுறுதிமிக்க தொடர்பு இருந்து வந்தது. இவர்களுக்கு 2 மகன்களும் 5 மகள்களும் உள்ளனர். ஒரு மகனான குரைஷி அப்சல் சாஹிப் அவர்கள் காதியானில் நாயிப் நாசிர் இஷாத்தாக உள்ளார்கள். இன்னொரு மகனான குரைஷி ரஹமத்துல்லா சாஹிப் அவர்கள் ஆடிட்டராக தொண்டாற்றி வருகின்றார்கள். இவர்களது ஒரு மருமகன் காதியானில் ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றார். இன்னொரு மருமகன் லாகூரில் முரப்பியாக தொண்டாற்றி வருகின்றார். அல்லாஹாலா மருஹுமாவின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளுக்கும் சிறந்த பற்றுறுதியுடன் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பை வழங்குவானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ